யோசுவா அத்தியாயம் 8. அப்பொழுது யெகோவா யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த மக்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு எழுந்து ஆயி பட்டணம் வரைக்கும் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவனுடைய மக்களையும் அவனுடைய பட்டணத்தையும் அவனுடைய நாட்டையும் உன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன். நீ எரிகோவுக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்யக்கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருகஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம். பட்டணத்திற்கு பின்புறத்திலே இரகசிய படையை வை என்றார். அப்பொழுது ஆயியின் மீது படையெடுத்துப் போக யோசுவாவும் எல்லா யுத்த மனிதர்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரர்களான 30,000 பேரை தேர்ந்தெடுத்து இரவிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், நீங்கள் பட்டணத்தின் பின்புறத்திலே ஒளிந்திருக்க வேண்டும். பட்டணத்தை விட்டு வெகு தூரம் போகாமல் எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள். நானும் என்னோடு இருக்கிற எல்லா மக்களும் பட்டணத்திற்கு அருகில் நெருங்கி வருவோம். அவர்கள் முன்பு போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஓடிப்போவோம். அப்பொழுது அவர்கள் முன்பு போலவே நமக்கு முன்பாக தோற்று ஓடிப் போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு வெளியே வரப்பண்ணும் வரைக்கும் அவர்களுக்கு முன்பாக ஓடுவோம். அப்பொழுது நீங்கள் மறைவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்களுடைய தேவனாகிய யெகோவா அதை உங்களுடைய கைகளில் ஒப்புக்கொடுப்பார். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள். யெகோவாவுடைய சொற்படி செய்யுங்கள். இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்கில் ஒளிந்திருந்தார்கள். யோசுவா அன்று இரவு மக்களுடன் தங்கினான். அதிகாலையில் யோசுவா எழுந்திருந்து மக்களை எண்ணிப்பார்த்து இஸ்ரவேலின் மூப்பர்களோடு மக்களுக்கு முன்பே நடந்து ஆயியின் மேல் படையெடுத்தான். அவனோடு இருந்த யுத்த மக்கள் எல்லோரும் நடந்து பட்டணத்திற்கு அருகே வந்து சேர்ந்து ஆயிக்கு வடக்கே முகாமிட்டார்கள். அவர்களுக்கும் ஆயிக்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அவன் ஏறக்குறைய 5,000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலே இரகசிய படையாக வைத்தான். பட்டணத்திற்கு வடக்கே இருந்த எல்லா சேனையையும் பட்டணத்திற்கு மேற்கே ஒளித்து வைத்திருக்கிறவர்களையும் ஒழுங்கு செய்த பின்பு யோசுவா அன்று இரவு பள்ளத்தாக்கிற்கு போயிருந்தான். ஆயியின் ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தின் மனிதர்களாகிய அவனுடைய எல்லா மக்களும் துரிதப்பட்டு அதிகாலையிலே குறித்த வேளையில் இஸ்ரவேலர்களுக்கு எதிரே யுத்தம் செய்ய சமவெளிக்கு நேராக புறப்பட்டார்கள். பட்டணத்திற்கு பின்னாலே தன்னை தாக்குவதற்காக இரகசிய படை வைக்கப்பட்டிருக்கிறதை அவன் அறியாமலிருந்தான். யோசுவாவும் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவர்களுக்கு முன்பாக முறிந்து வனாந்திரத்திற்கு போகிற வழியே ஓடிப்போனார்கள். அப்பொழுது பட்டணத்திற்குள் இருந்த மக்கள் எல்லோரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு புறப்பட்டார்கள். ஆயியிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேலர்களை பின்தொடராத மனிதன் இருந்ததில்லை. பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு இஸ்ரவேலர்களை துரத்தி கொண்டு போனார்கள். அப்பொழுது யெகோவா யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, பட்டணத்தை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்திற்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டின உடனே ஒளிந்திருந்தவர்கள் வேகமாக தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்திற்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடு பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். ஆயியின் மனிதர்கள் பின்னோக்கி பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாயத்தில் எழும்புகிறதைக் கண்டார்கள். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடிப்போகிறதற்கு அவர்களுக்கு இடமில்லாமல் போனது. வனாந்திரத்திற்கு ஓடின மக்கள் தங்களை பின்தொடர்ந்தவர்களை நோக்கி திரும்பினார்கள். ஒளிந்திருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேலர்களும் பார்த்தபோது திரும்பிக்கொண்டு ஆயீயின் மனிதர்களை முறியடித்தார்கள். பட்டணத்திலிருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்ப்பட்டதினால் சிலர் இந்தப் பக்கத்திலும் சிலர் அந்தப் பக்கத்திலும் இருந்த இஸ்ரவேலர்களின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். ஆகவே அவர்களில் ஒருவரும் தப்பிப்போகாதபடிக்கு அவர்களை வெட்டிப்போட்டு ஆயீயின் ராஜாவை உயிரோடு பிடித்து யோசுவாவிடம் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் வனாந்திர வெளியிலே தங்களைத் துரத்தின ஆயீயின் குடிகளையெல்லாம் வெட்டித் தீர்த்தபோதும் அவர்கள் அனைவரும் அழியும் வரை பட்டயக்கருக்கினால் விழுந்து இறந்தபோதும் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ஆயீக்குத் திரும்பி அதை பட்டயக்கருக்கினால் அழித்தார்கள். அந்த நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயீயின் மனிதர்கள் எல்லோரும் 12,000 பேர் மரித்தார்கள். ஆயீயின் குடிகளையெல்லாம் அழித்துத் தீரும் வரைக்கும் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. யெகோவா யோசுவாவிற்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருகஜீவனையும் அந்த பட்டணத்தில் கொள்ளையிட்டவைகளையும் மட்டும் இஸ்ரவேலர்கள் எடுத்துக்கொண்டார்கள். யோசுவா ஆயீயை சுட்டெரித்து அதை இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றென்றைக்கும் பாழாய்க்கிடக்கும் மண்மேடாக்கி ஆயீயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி மாலை நேரம் வரைக்கும் அதிலே தொங்கவிட்டான். சூரியன் மறைந்த பின்பு யோசுவா அவனுடைய உடலை மரத்தை விட்டு இறக்கச் சொன்னான். அதை பட்டணத்தின் வாசலில் போட்டு இந்த நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதின்மேல் குவித்தார்கள். அப்பொழுது யோசுவா, யெகோவாவின் ஊழியக்காரனாகிய மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் மலையில் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு இரும்பு ஆயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதின்மேல் யெகோவாவுக்கு சர்வாங்க தகனபலிகளை செலுத்தி சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் எழுதினான். இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பதற்காக யெகோவாவின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவர்களுடைய மூப்பர்களும் அதிகாரிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் யெகோவாவுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர்களான ஆசாரியர்களுக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதிப்பேர் கெர்சீம் மலைக்கு எதிர்புறமாகவும் பாதிப்பேர் ஏபால் மலைக்கு எதிர்புறமாகவும் நின்றார்கள். அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமுமாகிய எல்லா வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் வாழ்ந்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையையும் விடாமல் வாசித்தான்.